ஞானசாஸ்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்திற்கு மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளி செய்துள்ள பத உரை இவற்றின் துணை கொண்டு அந்நூலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டி வைத்துள்ளனர். மூலகன்மம் என்ற கருத்தினை சொல்லக்கூடிய பாடலிலே நம்முடைய சிந்தனை இருந்து வந்தது. அதை மிக அருமையாக விளக்கி கூறினார். தன்மமோடு அதன்மமாகி தான் இரு பயனும் தந்து நன்மை தீமையினும் இன்பத் துன்பினும் நாடிக்காண முன்னமே ஆன்மாவிந்தன் மும்மலத்து ஒன்றதாகி கண்மமும் மூலம் காட்டி காமிய மலமாய் நிற்கும். இந்த பாடலுக்கு அருளி செய்யப்பெற்ற பொழிப்புரை பதவுரை ஆகியவற்றை எல்லாம் சிந்தித்தோம். அதிலே ஒரு கருத்து, மூலகன்மம் என்பதை தனியாக சொல்லி அப்புறம் காரிய கன்மத்தையும் தனியாக சொல்லி அவ்வாறு சேர்த்து எண்ணுவதில்லையே என்று ஓர் ஐயத்தை இங்கே மாதவ சிவஞானிகள் எழுப்பிக் கொண்டு அதற்கு விளக்கமும் தருகின்றார்கள். உதாரணமாக முதற் காரணமாகிய மாயையையும் சொல்லி அந்த மாயையினுடைய காரியமாகிய மாயையத்தையும் சொல்லி மலங்களை 5 என்று எண்ணுவது வழக்கம். 5 மலங்களாக சொல்லும் பொழுது ஆணவம் கண்மம் மாயை மாயேயம் திரோதாயி என்று சொல்வார்கள். அது இந்த சித்தியார் நூலில் சொல்கின்ற வழக்குதான். அதை பின்னால் பார்க்க இருக்கின்றோம். ஆக காரணமாக இருக்கக்கூடிய மாயையும் காரியமாக இருக்கக்கூடிய மாயையத்தையும் சேர்த்து சொல்கின்றார். அதுபோல காரணமாக இருக்கக்கூடிய இந்த மூலகன்மத்தையும் காரியமாக இருக்கக்கூடிய இந்த காரிய கன்மம் நல்வினை தீவினையும் வெவ்வேறாக வைத்து ஏன் எண்ணி சொல்லுவதில்லை என்று கேட்டால் அதற்கு விளக்கம் தருகின்றார்கள் நம்முடைய சிவஞானிகள். மூலகன்மம் காரியமாய் பரிணமித்தன்றி பயன் தாராமையின் ஏனைய போல வேறு வைத்து எண்ணப்படாதாயிற்று. மூலகன்மம் வந்து பயன் தரும் பொழுது காரிய கன்மமாக நல்வினை தீவினை என்று அது காரிய கன்மமாக பரிணமித்துத்தான் பயன் தரும். மூலகன்மம் என்ற நிலையிலே இருக்கின்றவரை அது நேரடியாக பயன் தராது. ஆகையினால் மூலகன்மம் காரிய கன்மம் என்று இரண்டாக பிரித்து இந்த மலங்களை எண்ணி சொல்லும் பொழுது சொல்லுவதில்லை என்று விளக்கம் தருகின்றார். இதே வாதத்தை நாம் வந்து மாயைக்கும் வைக்கலாம் அல்லவா. மாயையும் பயன் தரும் பொழுது தனு கரணம் புவனம் போகம் என்று அதனுடைய காரியங்களாய் பரிணமித்துதானே உயிருக்கு பயன் தருகின்றது. மாயை என்ற அந்த காரணமாயை அளவிலே அது என்ன பயன் தருகின்றது என்று கேட்டால் காரணமாயை என்ற அளவிலும் அது பயன் தருகின்றது. அந்த அரிய உண்மையினை நாம் சிவபிரகாசத்தில் காணலாம். அதாவது உலகங்கள் எல்லாம் ஒடுங்கும் பொழுது முதல் காரணமாகிய மாயையில் ஒடுங்கும். அப்போது உயிர்கள் எல்லாம் சூப்ப உடம்பு மட்டும் கொண்டு அந்த காரணமாயைத்தான் பற்றுக்கோடாக கொண்டு ஒடுங்கும். அந்த மாயைக்கும் பற்றுக்கோடாக முதல்வன் இருக்கின்றான். உயிர்கள் முக்தி அடைகின்ற சமயத்தில்தான் சிவபெருமான் திருவடியை நேரடியாக பற்றுக்கோடாக கொண்டு அதிலே அடங்கும். மற்றபடி வினைகள் நீங்காமல் பிரளயத்திற்கு பின்பு புனருற்பவத்தின் போதும் உயிர்கள் பிறவி எடுக்கக்கூடிய நிலையிலே இருந்தன் என்று சொன்னால் அப்பொழுது அந்த பிரளய காலத்திலே உயிர்கள் எல்லாம் சூப்போடம்போடு மாயை காரண மாயை காரணமாகத்தான் ஒடுங்கும் என்ற கருத்து சிவபிரகாசத்திலே சொல்லப்படுகிறது. உயிர்களெல்லாம் ஒடுங்க வருங்காலம் மறுவிடமாய் மலமாய் மன்னியிடும் அரணருளால் மாயைதானே என்று சொல்லி சிவபிரகாசத்திலே உலகம் ஒடுங்கும் பொழுது உயிர்களுக்கு பற்றுக்கோடா இருப்பது காரணமாயை என்று இந்த அரிய செய்தி சிவபிரகாசத்திலே சொல்லப்படுகின்றது. ஆகையினாலே மாயையானது காரண நிலையிலும் பயன் தருகின்றது. ஆனால் கண்மமோ காரிய கண்மமாக பரிணமித்துதான் பயன் தருமே உடைய மூலகன்மம் என்ற நிலையில் நேரடியாக பயன் தருவதில்லை. ஆகையினாலே மூலகன்மத்தை தனியாக வைத்து எண்ணுகின்ற வழக்கம் சிவாகமங்களில் இல்லை என்று அரிய விளக்கத்தினை நமக்கு தருகின்றார்கள் மாதவ சிவஞானிகள். இந்த மாதிரி அரிய செய்திகள்னா சுவாமிகள் உரையில் மட்டுமே நாம் காண முடியும். உண்மை சிறப்பு என்று குறிப்பிட்டார். உண்மை எங்கே வருகின்றது என்று பார்த்தால் தான் இரு பயனும் தந்து இடத்திலே வருகின்றது. ஆக அந்த இடத்திலே அது சிறப்புமை என்று குறிப்பிட்டார்கள். காண்மியம் காமியம் என மறியிற்று. மூலகன்மத்தை காண்மியம் என்று சொல்வார்கள். அந்த இன் என்ற எழுத்து மட்டும் இல்ல, காமியம் என்று சொல்லி பாடலில் இருக்கின்றது. அது மறு என் தந்தை என்பது எந்தை என்று மறு உலக்கில் வந்தது போல காண்மியம் என்பது காமியம் என மறியிற்று என்றார். அடுத்த பாடலிலே காரிய கன்மத்தை விளக்குகின்றார்கள். ஆக மூலகன்மத்தை பற்றி ஒரு பாடலிலும், காரியகன்மத்தை பற்றி இப்போது பார்க்க இருக்கின்ற இந்த பாடலிலும் கூறி, அதன் மூலம் கன்மமலத்தினுடைய இயல்பினை, அதனுடைய அந்த சொரூபத்தினை, அதனுடைய தன் இயல்பினை இந்த இரண்டு பாடல்களிலும் கூறுகின்றார் ஆசிரியர் அருந்ததி சிவாச்சாரியார். இதுகாரும் இருவினை என்பது உயிர்களால் செய்யப்படுவன. அந்த செய்த உயிர்கள் தாமே பயனை நுகரமாட்டா, நுகரக்கூடிய வல்லமை அந்த உயிர்களுக்கு கிடையாது. வினைகளும் தாமே சென்று பழங்களை ஊட்டமாட்டா, முதல்வன் தான் ஊட்ட வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் விளக்கமாக சொன்ன ஆசிரியர் இப்பொழுது அந்த இவ்வளவு நேரம் நாம வந்து விவாதம் பண்ணினோமே இந்த இருவினை குறித்து, அந்த இருவினுடைய சொரூபம் எப்படி இருக்கின்றது, அதனுடைய தன் இயற்கை எப்படி இருக்கின்றது என்று கூறக்கூடிய பகுதியாகத்தான் இந்த இரண்டு பாடல்களும் உள்ளன. அதிலே மூலகன்மம் என்ற நிலையில் வைத்து தன்மமோடு அதன்மமாகி என்ற பாடலே விளக்கி அருளினார். அது நல்வினை தீவினை என்று பரிணமித்து காரியகன்மமாக வருகின்ற அந்த நிலையிலே அந்த காரியகன்மத்தை விளக்கி இந்த பாடலே அருமையாக நமக்கெல்லாம் கூறுகின்றார் ஆசிரியர். இருவினை அனாதி ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் வருமலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி ஆர்த்து தருசெயல் முறைமையாலே தான் பல பேதம் காட்டி அறுபதாய் இன்று அரந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும். இருவினை அனாதி என்று குறிப்பிட்டு அதன் பிறகு ஆதி ஏற்றலால் நுகர்வால் அந்தம் என்று குறிப்பிடுகின்றார். அதாவது இருவினை வந்து அனாதிதான். அதே சமயத்திலே செய்யப்படும் பொழுது அதற்கு ஒரு தொடக்கம் இருப்பது போல் தோன்றுகின்றது. அனுபவத்தின் போது அந்த வினையானது கழிந்து போகின்றது. ஆகவே அனுபவத்தினால் அந்த வினைக்கு அழிவு இருப்பது போலவும் தோன்றுகின்றது. ஆக தொடக்கமும் அழிவும் இருந்ததென்றால் அதை அனாதி என்று சொல்லக்கூடாது. ஒரு நோக்கில் பார்த்தால் இருவினை அனாதிதான், இன்னொரு நோக்கில் பார்க்கும் பொழுது தொடக்கமும் அழிவும் அதற்கு உள்ளது என்று அரிய ஒரு செய்தியினை இங்கே வைக்கின்றார்கள். எப்படி என்று சொன்னால், உயிர் எப்போது உள்ளதோ அப்போதே மூல கன்மமாக இந்த கன்மம் உள்ளது. அந்த மூல கன்மம் தான் இரண்டு வினைகளாகவும் பரிணமிக்கின்றது. ஆக அந்த நோக்கில் பார்த்தால் அனாதி. அதே சமயத்தில் இந்த பாடல சொல்லும் பொழுது காரிய கன்மத்தையே இந்த பாடல் சிறப்பாக எடுத்துக்கொண்டு சொல்வதனாலே காரிய கன்மத்தையும் ஒரு நோக்கிலே அனாதி என்று சொல்கின்றோம். அது எந்த நோக்கிலே என்று சொன்னால், ஒரு பெரிய வெள்ளம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்கின்றது சொன்னால், அது நீண்ட நெடுந்தொலைவு ஓடி செல்லக்கூடிய ஒரு பெரிய பிரவாகமாக இருக்கின்ற பட்சத்திலே அந்த பிரவாகம் ஏதாவது ஒரு இடத்திலே தொடங்கி இருக்கும். ஆனால் அது எந்த இடத்தில் தொடங்கி இருக்கின்றது என்று கண்டுபிடித்து கூறுவது அரிது. நீண்ட நெடுந்தொலைவுக்கு முன்பு அது தொடங்கி இருக்கும். அந்த மாதிரி காரியகன்மம் வந்து பிரவாக அனாதி என்று கூறலாம். எப்பொழுதோ வினை வந்து இந்த உயிரால் முதன் முதல்ல ஒரு பிறவி எடுத்து வினையானது செய்யப்பட்டிருக்கும். அந்த முதல் பிறவியை வந்து நாம உயித்து உணர்வது என்பது மிக அரிது. ஆகையினாலே அதனுடைய ஆதி, அதாவது தொடக்கம் மிக அரிதாக இருக்கின்றபடியினாலே அப்படிப்பட்ட தொடக்கம் உடையவற்றை பிரவாக அனாதி என்று இந்த பிரவாகத்தோடு ஒப்புமைப்படுத்தி கூறுவது வழக்கம். ஆக காரிய கர்மம் பிரவாக அனாதி என்ற பொருளில் தான் இருவினை அனாதி என்று இந்த பாடலே சொல்லப்பெற்றுள்ளது. இயற்றலால் ஆதி நுகர்வால் அந்தம் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம். ஆதி இயற்றலால் நுகர்வால் அந்தம் என்று இருக்கின்றது. அதாவது ஆதி அந்தம் உள்ளதுன்னு எப்படி சொல்றோம்னா, ஒரு நல்வினையோ ஒரு தீவினையோ ஒரு ஆன்மா செய்கின்றது, அப்போ அந்த வினையானது தொடங்குகின்றது. அந்த வினையானது தொடங்கப்படுகின்றது, அப்போ அதுக்கு ஒரு தொடக்கம் வந்துவிட்டது. இந்த வினைக்கு, அந்த செய்த வினைக்கு பிறிதோர் காலத்திலே அது பலனை அனுபவிக்கின்றது. இந்த ஆன்மா நல்வினை செய்தால் இன்பமாகிய பலனை அனுபவிக்கின்றது, தீவினை செய்திருந்தால் துன்பமாகிய பலனை அனுபவிக்கின்றது. அந்த பலனை அனுபவிக்கும் பொழுது அந்த முன்வினையானது கழிகின்றது அல்லவா. மேல்வினை இந்த உயிர் ஈட்டிக் கொள்ளலாம், அது வேறு. ஆனால் பலனை அனுபவிக்கும் பொழுது முன்வினையானது கழிகின்றது. ஆக நுகர்வால் அந்தம் உண்டாகின்றது. இயற்றலால் வினைக்கு தொடக்கம் உண்டாகின்றது, நுகர்வு என்றால் அனுபவித்தல், அனுபவித்தலால் அந்தம் உண்டாகின்றது. அதைத்தான் கூறியவர்கள்தான். ஆக நம்முடைய 16வது பட்டத்து குருமூர்த்திகள் பதவுரை சொல்லும் பொழுது இருவினை நுகர்வால் இயற்றலால் வரும் என்று கூறினார்கள். இருவினை அவ்வினைதான் நுகர்வால் இயற்றலால் வரும், நாசோற்பத்தி பண்ணப்பட்டு சந்தானமாய் வருதலால். நாசோற்பத்தி என்ற சொல்லானது நாச உற்பத்தி ரெண்டும் சேரும்போது நாசோற்பத்தின்னு வரும். நாச உற்பத்தி, நாசம்னா அழிவு, உற்பத்தினா தோற்றம். வினை செய்யப்படும் பொழுது அது வினையானது தோன்றுகிறது, செய்து முடித்த பிறகு அந்த வினையானது ஒடுங்கி விடுகின்றது, அப்புறம் அதற்குரிய பலனை அனுபவித்து விட்டால் அந்த வினையானது நீங்கி போகின்றது. இப்படி வந்து மேல்வினை பலனை அனுபவிக்கும் போதே விருப்பு வெறுப்பு காரணமாக மேல்வினையை ஈட்டுகின்றோம். ஆகவே இப்படி சந்தானமாக இந்த வினை தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே ஆதி அந்த உடையதா இருந்தாலும் அது வந்து பிரவாக அனாதியா இருக்கின்றது. உதாரணம் என்ன சொன்னாங்க, காரிய பிரபஞ்சம் போல் இந்த உலகம் முதன் முதல் சிருஷ்டியில தோன்றியிருக்கும், ஆனா அந்த முதல் சிருஷ்டி நம்மனோரால் உயிர்த்து உணர்வது மிக அரிது. ஆகவே இந்த காரிய பிரபஞ்சத்தின் தோற்றத்தை நாம் எப்படி பிரவாக அனாதின்னு சொல்றோமோ அத மாதிரி இந்த காரிய கண்மத்தினுடைய தோற்றத்தையும் இருவினையினுடைய தோற்றத்தையும் நாம் பிரவாக அனாதி என்று கூறலாம். அதான் சொன்னார்கள், ஆதி அந்தம் அனாதி என்று வைத்துக் கொண்டு பொருள் கூறுகின்றார்கள். காரிய பிரபஞ்சம் போல் ஆதி அந்தம் உடைத்தாயும் பிரவாக அனாதியாய் என்று சொன்னார்கள். மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவி என்று அடுத்தார் கூட்டிக் கொண்டார்கள். அடுத்தார் போல மலம் சார்ந்து மாயா உருவுகள் மருவின்னு சொல்லும் பொழுது எந்த மலங்களை எல்லாம் சாருகின்றது? இந்த இருவினை, இந்த இருவினையே ஒரு மலம், கண்ம மலம். இது வேற எந்த மலங்களோடு சாருகின்றது அப்படின்னா ஆணவ மாய மலங்களோடு. இந்த கண்மம் தவிர எஞ்சியுள்ள மலங்கள் ஆணவமும் மாயும் தானே, ஆணவத்தோடையும் இதற்கு சேர்க்க இருக்கிறது, மாயையோடையும் சேர்க்க இருக்கிறது. எதற்கு? இந்த கண்ம வினைக்கு. ஏனைய ஆணவ மல மாயா மலங்களின் காரியங்களோடு கூடி, மாயா மலங்களின் காரியம்னா நமக்கு தெரியுது இந்த தனு கரண புவன போகங்கள், இவற்றோடு கண்மம் சேர்ந்திருக்கின்றது. ஒரு தனு, தனு என்பது உடல், ஒரு உடல் தான் வந்து சிறந்த உடலாக இருக்கலாம் அல்லது ஊனமுற்ற உடலாக இருக்கலாம், அதற்கெல்லாம் காரணம் என்ன? இந்த கண்மம் தானே. ஆகவே கண்மமாகிய வினை தனுவோடும் கரணத்தோடும் புவன போகங்களோடும், சில இடங்கள்ல பூனங்கள் வந்து செழிப்பாக உள்ளன, சில இடங்கள்ல வறட்சியாக உள்ளன, கண்மத்திற்கீடாக தானே அந்த பூனங்கள் அவ்வாறு உள்ளன. ஆகவே மாயா காரியங்களோடு கண்மம் எவ்வாறு தொடர்பு கொண்டுள்ளது என்பதுக்கு நமக்கு நன்றாகவே விளங்குகின்றது. ஆனா அது மாதிரி ஆணவத்தினுடைய காரியங்களோடும் தொடர்பு கொண்டுள்ளது என்று சொன்னால், ஆணவத்தின் காரியங்கள் தான் எவை? மாயா காரியங்கள்னா தனுகரண போன போகங்கள், அது மாதிரி ஆணவமலத்தின் காரியங்கள்னா அது மோகம் முதலாக ஏழு காரியங்கள் சொல்வார்கள். சிவஞான பாடியத்திலே விரிவாக சொல்வார்கள். மோகம், மதம், அராகம், கவலை, தாபம், வாட்டம், விசித்திரம் என்று ஏழு சொல்வார்கள். அந்த ஏழு ஏழும் வந்து வினைக்கீடாகத்தான் வருகின்றன, நிகழ்கின்றன. ஆகையினாலே ஆணவமலத்தினுடைய காரியத்தோடும் மாயாமலத்தினுடைய காரியத்தோடும் இந்த வினையானது சேர்ந்திருக்கின்றது. அந்த காரியங்களோடு கூடி ஆர்த்து தரு செயல் முறைமையாலே, என்ன பாடல் இருப்பதுதான் அப்படி கூட்டி வைத்திருக்கின்றார். ஆர்த்து தரு செயல் முறைமையாலே, ஆர்த்துனா என்ன? பந்தித்து பந்தப்படுத்துதல், அதான் ஆர்த்தல். ஆர்த்த பிறவி துயர்கட சொல்றோம் இல்லையா. ஆக உயிரை பந்தித்து தனது காரிய வேறுபாட்டிற்கு ஏற்ப தான் பல பேதம் காட்டி அவ்வளவு உயிருக்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து ஒவ்வொரு உயிருக்கும் பல்வேறு பிறவிகளை இந்த வினைதான் உண்டாக்குகின்றது. எல்லா உயிர்களும் முதல்வனுடைய அருளுக்குரியவைதான். முதல்வன் வேண்டுதல் வேண்டாமை இதாதான். அப்படி இருக்கும்போது ஏன் சில உயிர்களை மனித பிறவிகளுக்கும் சில உயிர்களை வந்து விலங்குகளாகவும் இன்னும் அற்ப பூச்சிகளாகவும் இப்படியெல்லாம் ஏன் பிறவி பேதத்தோடு அந்த உயிர்களை வந்து இந்த உலகத்தில் வாழச் செய்கின்றான் என்று சொன்னால் வினைக்கீடாகத்தான். ஆகவே இந்த பிறவி பேதங்களை எல்லாம் காட்டி நிற்பது எது? பல்வேறு உடல் பேதங்கள், அதற்கு ஈடாக அறிவு பேதங்கள். இந்த பேதங்களுக்கெல்லாம் காரணமாக இருப்பது எது? இந்த கண்மம், இந்த நல்வினை தீவினை என்ற காரிய கண்மம் தான். இதுதான் வந்து இந்த பேதங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற ஒரு பொருளாக தன்னை காட்டி நிற்கின்றது. அதான் தான் பல பேதம் காட்டி அறுவதாய் நின்று இந்த வினைக்கு உருவம் உண்டா? இல்லை, இது சூக்குமமாகத்தான் இருக்கும். அறுவதாய் நின்று, நான் சூக்குமமாய் நின்று அரந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் இறைவன் ஆணையின் நடக்கும் என்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த வினையே வந்து எல்லாத்தையும் செய்ய முடியாது, இறைவன் ஆணைப்படி அது நடக்கின்றது. ஆகவே ஆணையின் இருவினையின் என்று சொல்லி சிவஞான போது இரண்டாம் தத்துவத்தில் வரும். அதெல்லாம் சுவாமியுடைய சிற்றுரை பாடியத்தோடு நாம் படிக்கும் பொழுது நமக்கு இன்னும் தெளிவாக. இந்த பதவுரை நமக்கு செய்யுள் பதங்களுக்கு என்ன பொருள் என்பதை தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. சுவாமியுடைய பொழிப்புரையும் நாம் வாசித்து பார்க்கலாம். அவ்வினைதான் நாசோற்பத்தி பண்ணப்பட்டு சந்தானமாய் வருதலால் காரிய பிரபஞ்சம் போல ஆதி அந்தம் உடைத்தாயும் பிரவாகநாதியாய் ஏனை இருமலங்களின் காரியங்களோடு கூடி உயிரை பந்தித்து தனது காரிய வேறுபாட்டிற்கேற்ப அவ்வுயிர்க்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை தோற்றுவித்து சூக்கமாய் நின்று இறைவன் ஆணையில் நடக்கும் என்பதாம் சொன்னார். தனது காரிய வேறுபாட்டிற்கேற்ப அப்படின்னு சொன்ன இந்த வினையானது நல்வினை தீவினை, நல்வினையிலும் எப்படிப்பட்ட நல்வினை, தீவினையிலும் எப்படிப்பட்ட தீவினை, நல்வினையிலும் பல வகைகள் இருக்கின்றன, தீவினையிலும் பல வகைகள் இருக்கின்றன. மனதால் செய்யப்படுவது, வாக்கால் செய்யப்படுவது, உடலால் செய்யப்படுவது, அதிலும் வன்மை மென்மைகள் இருக்கின்றன. ஆகவே அந்த காரிய வேறுபாட்டிற்கு ஏற்ப பல்வேறு பிறவிகளை உயிருக்கு பல்வேறு பிறவிகள் உயிருக்கு கிடைப்பதற்கு காரணமாக இந்த கண்மம் இருந்து ஆனால் தன்னை நேரடியாக காட்டிக்கொள்ளாமல் அது சூக்கமாகவே இருக்கிறது. சூக்கமா இருப்பதான் அதனுடைய சுரூபம். அறந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும் என்றது முடிந்தது முடித்தல். இத்தனை பாடல்களையும் மீமாம்சகர் வந்து வினையே பலனை கொடுக்கும், அதை கூட்டுவதற்கு ஒருவன் வேண்டாம் சொல்லும் பொழுது அதை மறுத்து இறைவன் தான் கூட்ட வேண்டும் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த கருத்தே இங்கேயும் அறந்தன் ஆணையின் அமர்ந்து செல்லும், அரனுடைய ஆணைப்படி இந்த கண்மமானது உயிரை பந்திக்கும் சொல்லும் பொழுது இதுதாரும் விளக்கக்கூடிய கருத்தை மீண்டும் வலியுறுத்தி முடிக்கின்றது. ஆகவே முடிந்தது முடித்தல் என்று கூறினார்கள். இவை இரண்டு செய்யுளானும் அவ் இருவினையின் சொரூபம் இது என்பது கூறப்பட்டது. இதற்கு முன்னால் சிந்தித்த தன்மமோடு அதன்மமாகி என்ற அந்த செய்யுளாலும் இப்பொழுது சிந்தித்த இந்த இருவினை அனாதி ஆதி என்ற இந்த செய்யுளாலும் என்ன செய்தி கூறப்பட்டது என்று சொன்னால் இருவினையின் சொரூபம் இதுதான். இந்த இவ்வளவு எத்தனையோ செய்யுள்களால இவ்வளவு நேரம் நாம வந்து விவாதம் பண்ணமே இந்த வினையை பற்றி, அந்த வினையினுடைய சொரூபம் அதனுடைய தன் இயல்பு இதுதான் என்று இந்த இரண்டு பாடல்களும் கூறுவதாக நமக்கு சுவாமிகள் உரையிலே காட்டியிருக்கின்றார். இனி வந்து இந்த பாடல்ல வந்து வரக்கூடிய ஒரு கருத்தை வைத்துதான் மேற்கொண்டு விவாதம் நடந்து அதிலே பல பாடல்கள் வருகின்றன. என்ன அப்படின்னு சொன்னா, உயிர்கள் பல்வேறு வகையான பிறவி பேதங்களிலே உழல்வதற்கு இந்த இருவினை தான் காரணமாக அமைகின்றது. சும்மா இறைவன் வந்து ஒரு உயிரை வந்து மனித பிறவிக்கும் இன்னொரு உயிரை, சரி நீ மனித பிறவியில் எவ்வளவு காலம் இருந்துட்ட, கொஞ்ச காலம் போய் விலங்கு பிறவியில் இரு அப்படின்னு சொல்லிட்டு காரணம் இல்லாம பிறவிகளில் போய் தள்ளுறது கிடையாது. அந்த உயிர் செய்த வினைக்கு ஏற்பதான் அந்தந்த பிறவிகளை கொடுக்கின்றான். ஆகவே வினைதான் வந்து பிறவியை தீர்மானிக்கின்ற ஒரு காரணமாக அமைகின்றது. அப்போ பல்வேறு பிறவி வேதங்களை பார்க்கும் பொழுது பல்வேறு வினை வேதங்களை நாம் உயித்து உணர முடிகின்றது. ஆகவே தன்னுடைய காரிய வேறுபாட்டால் இந்த கண்மம் வந்து பல பிறவி பேதங்களை காட்டுகின்றது என்ற அந்த செய்தி தான் தரு செயல் முறைமையாலே தான் பல பேதங்காட்டி என்று இந்த பாடலின் மூன்றாம் அடியிலே, இந்த பாடலின் மூன்றாம் அடியிலே தரு செயல் முறைமையாலே, தரு செயல் முறைமையாலே என்னும் போது தனது காரிய வேறுபாட்டார் அந்த காரிய வேறுபாட்டிற்கு ஏற்ப தான் பல பேதம் காட்டி அவ்வ உயிர்க்கு பலவேறு வகைப்பட்ட யோனிகளை பிறவிகளை தோற்றுவித்து அப்படின்னு வருது இல்லையா. இந்த செய்தியை தான் மீமாம்சகர்கள் ஒரு சாரார் மறுக்க புகுகின்றார்கள். என்ன அவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்று சொன்னால், அதாவது ஒரு குறிப்பிட்ட பிறவியிலே வாழ்ந்த உயிர் வந்து வேற ஒரு பிறவிக்கு போவது என்பதெல்லாம் அப்படி போச்சுன்னா அது அச்சே மாறி போச்சுன்னு அர்த்தம். மனித பிறவி எடுத்தவன் வந்து பறவையாக பிறப்பது, விலங்கு பிறவி எடுத்த உயிர் வந்து மனிதனாக பிறப்பது, இதெல்லாம் வந்து நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அந்தந்த பிறவிக்குள்ளேயே வேணா மாறிக்கொள்ளலாமே உடைய அச்சு மாறாது. ஒரு பிறவி விட்டு சம்பந்தம் இல்லாத இன்னொரு பிறவிக்கு இந்த உயிரானது செல்ல முடியாது என்று சொல்லி அவர்கள் வாதிட வருகின்றார்கள். இந்த மீமாம்சகர்கள் அவர்களுக்கு ஏற்ற அந்த இயல்போடு எந்த ஒரு விடையை நாம் சொன்னாலும் அந்த விடையிலிருந்து ஒரு தடையை எழுப்பி கூடுமான வரைக்கும் வந்து அந்த விவாதத்தை தொடர்வார்கள் அல்லவா. நன்றாகத்தான் அதுவும் சுவையாகத்தான் இருக்கின்றது. ஏன்னா கேள்விகள்லாம் வந்து மிக நயமாக அவர்கள் கேட்கின்றார்கள். அவர்கள் இப்படி தடை எழுப்புவதும் அதுக்கு விடையாக இந்த பாடல் இருப்பதும் நம்முடைய சிவஞான சுவாமி உரையின் மூலம் மட்டுமே நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. பாடலாம் நேரடியா இல்லை, அது ரொம்ப அருமையா இருக்கு. இப்ப பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கின்றார்கள் அப்படின்னு சொன்ன, வினைக்கு ஈடாக உயிர் வந்து பிறவி மாறலாம், ஆனா அந்தந்த வகைக்குள்ள அது வந்து பிறவி எடுக்க முடிய மனித பிறவி எடுத்த உயிர் மீட மேல மனித பிறவி எல்லாம் எடுத்து வந்துருக்கும். வினைக்கேற்ப சிறந்த மனித பிறவி, தாழ்ந்த மனித பிறவி, அவ்வளவுதான். அதுக்காக வேண்டி விலங்கு, பறவை, நீர் வாழ்வன, தாவரங்கள் இப்படி வந்து அச்சே மாறி வேற ஒரு வகையான பிறவிக்கு போவதில்லை அப்படின்னு அவர்கள் சொல்ல வருகின்றார்கள். அந்த பாடலை பார்க்கலாம். சங்கமம் தாவரங்கள் தத்தம் கண்மத்துக்கு ஈடா அங்கு உரு யோனி மாறும் அச்சு மாறாது இங்கு என்னின் இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம் அங்கு வான் சுடர்களாயோ நரர்களாய் அருந்துவாரோ என்ன. இதற்கும் நமக்கு பதவுரை தான் துணை செய்கின்றது, பொழிப்புரை சுருக்கமாக உள்ளது. தத்தம் கண்மத்துக்கு ஈடா அதை முதல்ல வச்சுக்கணும், முதலடியில பின்னால் இருப்பது அது. தத்தம் கண்மத்துக்கு ஈடா, பின்னா தத்தம் வினைக்கு ஈடாக சங்கமம் தாவரங்கள். சங்கமம் தாவரங்கள்னா என்ன? சராசரங்கள். சரா அதாவது இயங்குவன, இயங்குவன வந்து சங்கமம், அதான் சரம்னு சொல்றோம். அசரம் என்று சொன்னால் இயங்காமல் நிலையாக இருப்பன, அதுதான் தாவரம்னு சொல்றோம். இயங்கக்கூடிய பிறவிகளாக விலங்குகளாக, மனிதர்களாக, பறவைகளாக பிறவி எடுத்திருக்கலாம், அல்லது தாவரங்களாக நிலையாக ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய பிறவி உயிர்கள் எடுத்திருக்கலாம். தத்தம் வினைக்கீடாக சங்கம தாவரங்கள் அதாவது சராசரமாகிய அவ்வ உயிர்கள் அங்கு ஒரு யோனி மாறும் அச்சு அவ்வம் யோனியின் மாறி பிறத்தரன்றி அந்தந்த பிறவிக்குள்ளேயே மாறி பிறக்குமே தவிர இங்கு அச்சு மாறாது எண்ணின் இன்றைய அச்சு மாறி மற்றொரு யோனியில் பிறத்தலில்லை என்பர் எனின். அப்போ இதுதான் வந்து அவருடைய தடை. இவ்வாறு நீ தடை எழுப்புவாய் என்று சொன்னால் அதுக்கு என்ன விடை? விடை சொல்கின்றார், இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம். இதுதான் மூன்றாவது அடி. இங்கு மானுடர் இயற்றும் புண்ணியத்து இன்ப ஈட்டம், இவ்வுலகத்து மானுடர் செய்யும் புண்ணியத்தின் பயனாகிய இன்ப மிகுதியை. அதாவது இந்த உலகத்திலிருந்து மானுட பிறவியிலிருந்து உயிர்கள் வந்து மிகச்சிறந்த புண்ணியங்களை செய்கின்றன, அந்த புண்ணியத்தினுடைய புண்ணியத்திற்கு இன்பத்தை இந்த உலகத்திலையும் அனுபவிக்கலாம், இந்த உணவு இந்த உலகத்தில் அனுபவிச்ச இன்பம் மட்டும் காணாது, ஏன்னா அந்த புண்ணியம் அவ்வளவு சிறந்த புண்ணியம். அப்போ இன்னும் மிகுதியான இன்பத்தை மேலுலகத்தில் போய் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அப்ப மேலுலகம் சொல்வார்கள் அல்லவா, அந்த மேலுலகத்தில் வைத்து அங்கு அங்குன்னு அந்த மேலுலகத்தில் வான் சுரர்களாயோ நரர்களாயோ அருந்துவார். பாடல நான்காம் அடி எப்படி இருக்கு? அங்கு வான் சுடர்களாயோ நரர்களாயோ அருந்துவாரோ அப்படின்னு இருக்கு. எப்படி வச்சுக்கணும்? அங்கு வான் சுடர்களாயோ நரர்களாயோ அருந்துவார். கடைசியில உள்ள ஓகாரம் வந்து ஒரு ஓசைக்காக வந்தது. மேலுலகத்தின் வாழ்கின்ற தேவர்களாய் அனுபவித்தரன்றி நரர்களாய் அனுபவிக்குமாறு யாஞ்சனம் என்க. அதாவது சிறந்த புண்ணியங்களை செய்தவர்கள் தேவலோகம் சென்று மிகுந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த தேவலோகத்தில் போய் தேவர்களாக பிறவி எடுத்து அந்த இன்பத்தை அனுபவிப்பார்களா, அல்லது நீ சொன்னது மாதிரி அச்சு மாறி பிறக்க மாட்டார்கள் சொன்ன, அப்ப அங்க தேவலோகத்திலும் போய் மனிதர்களாக இருந்து கொண்டுதான் அந்த தேவலோக இன்பங்களை துய்ப்பார்களா? அது எப்படி முடியும்? அது சாத்தியம் இல்லையே என்று சொல்லி மறுத்தார். ஆகவே சொர்க்கம் இருப்பது என்பது மீமாஞ்சகருக்கும் உடன்பாடு. சொர்க்கத்தில் போய் சொர்க்கலோக இன்பங்களை துய்க்கும் பொழுது இங்க அந்த அதுக்குரிய புண்ணியங்களை செய்யும் போது மானிட உடல இருந்து செஞ்சிருப்பான், அதனுடைய பலனை அனுபவிக்க சொற்கலோகம் போகும்போது அங்க அந்த மானிட பிறவி என்பதே அவனுக்கு அந்த ஆன்மாவுக்கு இருக்காது, தேவலோக பிறவியாக இருந்துதான் அந்த இன்பத்தை அனுபவிப்பான், தேவர் உடல் எடுத்து அனுபவிப்பான். ஆகையினாலே அச்சு மாறுவதற்கு இந்த சொற்கலோக பேரே நமக்கு நல்ல ஓமையா இருக்கின்றதுன்னு சொன்ன. வினைக்கீடாக அவ்வ உயிர் அவ்வவ் யோனியின் மாறி பிறத்தரன்றி அச்சு மாறி மற்றொரு யோனியில் பிறத்தல் இல்லை என்பார்க்கு கண்ம நுகர்ச்சியா மாறி ஆஞ்சனம். வினைப்பயனை எப்படி அனுபவிக்க முடியும் என்று சொல்லி சுருக்கமாக பொழிப்புரை இருக்கின்றது. அதான் பதவுரை துணை கொண்டு பார்த்தோம். அடுத்த பாடல்ல வந்து இந்த செய்தி தொடர்கின்றது. இந்த விவாதம் நரர்களாய் துய்ப்பர் எண்ணின் நரர்பதி சுரர் லோகம் சுரர்களாய் துய்ப்பர் எண்ணின் சொன்ன அச்சு அழியுமாகும் சுரர்களாய் பலன்கள் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது நரர்களாய் பிறப்பர் ஞானத்து அமரராய் நன்னிடாரே. ஆகவே இப்போது கேட்ட கேள்விக்கு நீ இரண்டில் ஒன்றை கூற வேண்டும் என்று நம்முடைய ஆசிரியர் கேட்கின்றார். என்ன? விண்ணுலகம் சென்று அந்த விண்ணுலகத்திலும் மனிதர்களாக இருந்து கொண்டுதான் புண்ணிய பலன்களை அனுபவிப்பார்கள் என்று சொன்னால் அதற்கு தேவலோகம் என்று பெயர் வேண்டாம், மனிதலோகம்ங்கிற பெயரே தான் அதுக்கு வந்து பொருந்தும். அதான் நரர்பதி சுரர்லோகம். சுரர்லோகம் அதாவது சுரர்னா தேவர்கள், சுரர்லோகம்னா தேவலோகம், என்ன ஆயிரும், நரர்பதி மனித லோகமாகவே இருக்கும். எப்போ நரர்களாய் தூய்பரணி மனிதர்களாக இருந்தே பழங்களை அனுபவிப்பார்னா, தேவலோகத்திலையும் போய் மனிதர்களாக இருந்தே பலனை அனுப்பிப்பார்கள்னா, தேவலோகம் வந்து மனித லோகமாகத்தான் இருக்கும். அப்புறம் சுரர்களாய் தூய்பரணின், அப்ப தேவலோகத்தை எப்படி மனித லோகம் சொல்ல முடியும், அப்ப அவர்கள் தேவர்களாக இருந்துதான் பலன் தூக்கின்றார்கள் அப்படின்னு சொன்னா, அப்போ சொன்ன அச்சு அழியுமாகும். அப்ப அவர்கள் அச்சு மாறி பிறந்திருக்கின்றார்கள் என்பதுதான் வந்து உண்மையாகும். சுடர்களாய் பலன்கள் துய்த்து தேவலோக பிறவியாய் எடுத்து அந்த தேவலோக பிறவிலிருந்து மேலுலக பயன்களை எல்லாம் துய்த்து தாம் இங்கு தோன்றும் போது மறுபடியும் இந்த பூலோகத்தில் வந்து பிறக்கும் பொழுது நரர்களாய் பிறப்பர், மனிதர்களாகத்தான் பிறப்பார்கள். ஞானத்து அமரராய் நன்னிடாரே, நான் தேவலோகத்தில் வந்து தேவ பிறவியெல்லாம் எடுத்திருந்தேன், ஆகவே பூலோகத்தில் வந்து அடுத்த பிறவி எடுக்கும் போதும் இந்த பூலோகத்திலையும் நான் தேவனாகவே இருப்பேன் அப்படி சொல்ல முடியாது. ஏன் உன் தேவலோக போகம்லாம் அனுபவிக்கிற காலம் முடிஞ்சாச்சு, இப்போ எஞ்சியுள்ள வினை காரணமாக நீ மண்ணுலகிலே மனிதனாக பிறக்க வேண்டும் அப்படின்னா, மண்ணுலகத்துக்கு வரும்போது இந்த மனித பிறவிக்கு ஏற்ற உடலை தான் நீ எடுக்க முடியுமோ ஒழிய, இங்க வந்து நான் எத்தனையோ காலங்கள் தேவலோகத்துல தேவ சரீரத்தோடு இருந்தவன், நான் வந்து அடுத்த பிறவி ஒன்று எடுத்து பூலோகத்துக்கு வந்தாலும் தேவ சரீரத்தோடு தான் இருப்பேன் சொல்லி பேச முடியாது. ஆகவே இங்கிருந்து மேலுலகம் போகும்போதும் சரி, மேலுலகத்திலிருந்து இங்கு திரும்ப வரும்போதும் சரி, அந்த பிறவி மாறும்பொழுது அச்சு மாறிதான் பிறக்கின்றார்கள், அந்தந்த பிறவிக்குரிய சரீரத்தை தான் பெறுகின்றார்கள் இந்த ஆன்மாக்கள். ஆகையினாலே அச்சு மாறி ஆன்மாக்கள் பிறக்க மாட்டா என்று சொல்வது பொருந்தாது என்று சாதித்தார். ஆக இதைத்தான் சொன்னார்கள், கண்ம நுகர்ச்சி கண் இம்மை மறுமைகளது இயல்பு அறிய வல்லார்க்கு அச்சு மாறுதல் உண்மை இனிது விளங்கும். உயிர்கள் அச்சு மாறி பிறக்கும் என்ற உண்மை யாருக்கு எளிதாக இனிதாக விளங்கும் அப்படின்னா, இந்த வினைப்பழங்களை அனுபவிக்கும் பொழுது மறுமை பயன் எப்படி இருக்கும், இம்மை பயன் எப்படி இருக்கும், இதையெல்லாம் ஆராய்ந்தறிய வல்லவர்களுக்கு அச்சுமாறுதல் உண்மை இனிதாக விளங்கும் என்று சொன்னார். இதை சொல்லி நிலைநாட்டி விட்டாச்சு, இந்த கருத்தை வந்து நிலைநாட்டியாச்சு. இதற்கு மேலும் என்ன தடை எழுகின்றது, அதையெல்லாம் விசேட உரையில நம்ம சுவாமிகள் தான் காட்டுறாங்க. என்ன, அற்றேல் நரவடிவு முதலாயின சுரவடிவு முதலாயினவாய் வேறுபடும் வழியும் இப்பமா மறுக்க முடியல, மீமாசனால ஒத்துக்கிறான். ஐயா, மனித பிறவி வந்து தேவலோக பிறவியாகவும் மாறுது, தேவலோக பிறவி முடிஞ்சு மனித பிறவியாகவும் மாறுது, ஒத்துக்கிறேன். அப்படியே மாறினாலும் அவ்வளவு ஆகாரம் மாறுதல் இல்லை அப்படின்ட்டான். ஆகாரம்னா என்ன, அந்த உருவம், மனிதனா இருக்கும் போது என்ன உருவமோ அதே உருவம் தான் தேவனா போகும் போதும் குடும்பான வரைக்கும் தான் கருத்து சாதிப்போம்னு நினைக்கிறான். இந்த ஆகாரம் அந்த உருவம் மாறுதல் இல்லை என கொள்வார்க்கு அது பற்றி இழுக்கண்ணை அப்படி சொல்லலாமே. இப்படிலாம் சிலர் சொல்றாங்களே, தேவனா இருந்து மனிதனா வந்தாலும் சரி, மனிதனா இருந்து தேவனா வந்தாலும் சரி, அந்த உருவம் வந்து மாறாது யா அப்படின்னு சிலர் சொல்றாங்களே, அதை சரின்னு சொன்னா என்ன இழுக்கு என்பாரை நோக்கி வேறும் எடுத்துக்காட்டுதற்கு எழுந்தது வருஞ்செயுள் என்பது. தொடர்பில்லாமல் வேறு ஒரு அச்சுக்கும் உயிர் மாறும், அதை எடுத்துக்காட்ட வந்தது வருஞ்செயுள் என்று சொன்னார்.